அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் திங்கள் 5ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டிருப்பது பற்றிய செய்தி.
தி ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் போல் ஷால் பி ஆன் 7th April 2014.
திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்த செய்திகள். அதிமுக கூட்டணியில் இடம்பெற காத்திருக்கும் இடதுசாரிகள் தொகுதி பங்கீடு குறித்து முன்னேற்றம் ஏதும் ஏற்படாத சூழலில் அவர்களது தேர்தல் நிலைப்பாடு குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவிக்கும் கருத்து.
இது குறித்து கட்சியினுடைய மாநில குழுக்கள் விவாதித்தது, அது பரிசீலிச்சிருக்கிறோம். நாளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடு சந்தித்து பேசிய பிறகு இது குறித்து ஏதாவது முடிவு செய்யலாம் இருக்கிறோம்.
ஐநா மன்ற மனித உரிமை கவுன்சிலில் இலங்கை தொடர்பாக அமெரிக்கா கொண்டுவர உள்ள தீர்மானத்தின் முன்வரைவு குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ள கருத்து. இலங்கையில் மன்னார் மாவட்டத்தில் மனித புதைகுழிகள் இருப்பதாக கூறப்படும் இடத்தை மேலும் தோண்டுவதை தற்பொழுது நிறுத்தி வைப்பதாக எடுக்கப்பட்ட முடிவு குறித்த செய்தி ஆகியவை இடம்பெறும். நேரமின்மை காரணமாக இன்று ஒலிபரப்பாக வேண்டிய பலகணி இடம்பெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி, விமல் சுக்கநாதன் ஆகியோர்.
யுக்ரைனில் நிலவும் ராணுவ மற்றும் அரசியல் குழப்பங்களை தணிப்பதற்கான கடுமையான ராஜதந்திர முயற்சிகள் பிரான்ஸ் தலைநகரில் நடந்து வருகின்றன. யுக்ரைனில் நெருக்கடி வடித்ததிலிருந்து முதற்தடவையாக ஐரோப்பிய அமெரிக்க உயர்மட்ட பிரமுகர்களை ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கே லாவ்ரோவ் நேரடியாக சந்தித்து பேசியிருக்கிறார். கிழக்கு யுக்ரைனிலும் கிரிமியா பிராந்தியத்திலும் உடனடியாக சர்வதேச கண்காணிப்பாளர்களை அமர்த்த வேண்டுமென்றும் அமெரிக்க, பிரிட்டிஷ் மற்றும் யுக்ரைன் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். யுக்ரைனின் ஏவுகணை பாதுகாப்பு தளங்கள் இரண்டை ரஷ்ய படையினர் பகுதியளவில் கட்டுப்படுத்தி வைத்திருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. ஆனால் அந்த படைகள் தமது கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவை அல்ல என்றும், அவை உள்ளூர் சுய பாதுகாப்பு குழுக்கள் என்றும் ரஷ்யா கூறி வருகிறது.
உக்ரைனுக்கு $15 பில்லியன் பெறுமதியான உதவிகளை அடுத்த 2 வருடங்களுக்கு தாங்கள் வழங்கப் போவதாக ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்திருக்கிறது. தலைநகர் கீவில் தற்போது பதவியேற்றுள்ள புதிய உக்ரைன் அரசு தனது பொருளாதார நிலையை உறுதிப்படுத்திக் கொள்ள உதவுமுகமாக ஐரோப்பிய ஒன்றியம் கடனாக வழங்கும் தொகையின் ஒரு பகுதிதான் இந்த $15 பில்லியன் என்று ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் ஜோஸ் மனுவல் பராசோ தெரிவித்திருக்கிறார்.
European Commission has identified a package of support to Ukraine. This is our contribution to tomorrow's meetings of heads of state and government.
அறிவிக்கப்பட்ட $1 பில்லியன் கடன் உத்தரவாத தொகைக்கு மேலதிகமாக இந்த ஐரோப்பிய ஒன்றிய உதவி வழங்கப்படுகிறது. உக்ரைன் நகர சதுக்கத்தில் கடந்த மாதம் கண்டன போராட்டம் நடத்திய பொதுமக்களை வன்முறைகளினால் தாக்கிய உக்ரைன் நாட்டவர்கள் 18 பேர் ஐரோப்பிய ஒன்றிய நாட்டு வங்கிகளில் வைத்திருக்கும் சொத்துக்களை தாங்கள் முடக்கியிருப்பதாகவும் ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்திருக்கிறது.
பாதிரிமாரின் சிறார் பாலியல் துஷ்பிரயோக விவகாரங்களை கத்தோலிக்க திருச்சபை கையாண்ட விதம் குறித்த குறிப்புகளை பாப்பரசர் பிரான்சிஸ் கடுமையாக ஆதரித்து பேசியிருக்கிறார். இத்தாலிய நாளிதழ் ஒன்றுக்கு அளித்த மிக அரிதான செவ்வியொன்றில் திருச்சபை வெளிப்படைத்தன்மையுடனும் பொறுப்புணர்வுடனும் செயற்பட்டிருப்பதாக பாப்பரசர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் சிறார் பாலியல் துஷ்பிரயோகங்களை ஒழித்து கட்டுவதற்கு வத்திக்கான் உருப்படியான நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று கடந்த மாதம் ஐநா கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டிருந்தது. சிறார் துஷ்பிரயோகங்களை திட்டமிட்டு மறைக்கும் வேலைகளுக்கு திருச்சபை இடமளித்திருப்பதாகவும் அந்த விமர்சனத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது.
கட்டார் நாடு தமது உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதாக குற்றம் சாட்டியுள்ள சவுதி அரேபியா, அரபு எமிரேட்டுகள் மற்றும் பஹ்ரைன் ஆகிய 3 நாடுகள் தமது தூதர்களை கட்டாரிலிருந்து திருப்பி அழைத்திருக்கின்றன. அந்நிய நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதில்லை என்றும் நாட்டுக்கு விரோதமான செய்தி ஊடகங்களுக்கு ஆதரவு தருவதில்லை என்றும் நிபந்தனையிட்டு கடந்த ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்த கட்டார் நாடு தவறிவிட்டதாக இந்த 3 நாடுகளும் கட்டார் மீது குற்றம் சாட்டியுள்ளன. இஸ்லாமிய சகோதரத்துவம் என்ற அமைப்பு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான அமைப்பு என்று சவுதி அரேபியாவும் எமிரேட் நாடுகளும் கருதுகின்றன. ஆனால் கட்டார் நாடோ இஸ்லாமிய சகோதரத்துவம் அமைப்பை ஆதரிக்கும் நாடு. வெளிப்படையான செய்திகளை ஒளிபரப்பி வரும் அல் ஜசீரா என்ற உலக தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு கட்டார் நாடு நிதி உதவி வழங்கி வருவதையும் சவுதி அரேபியா மிக நீண்ட காலமாகவே சந்தேகக்கண் கொண்டு பார்த்து வருகிறது. இந்த 3 நாடுகளின் தீர்மானம் தமக்கு ஆச்சரியத்தையும் ஏமாற்றத்தையும் வழங்கியிருப்பதாக கட்டார் கருத்து வெளியிட்டிருக்கிறது.
செர்பியாவிலிருந்து சுதந்திரம் கோரி போராடிய போது கொசோவோ விவகாரத்தில் நேட்டோ தலையிட்டு 15 ஆண்டுகளுக்கு பின்னர் கொசோவோ முதலாவது சர்வதேச கால்பந்தாட்ட போட்டி ஒன்றில் விளையாடுகிறது. ஹெய்ட்டிக்கு எதிரான நட்புறவு ஆட்டமாக விளையாடப்படும் இந்த போட்டிக்கான டிக்கெட்டுகள் 4 மணி நேரத்தில் விற்று தீர்த்துள்ளன. ஐநாவின் உறுப்புரிமை பெறாத காரணத்தினால் கொசோவோ கால்பந்தாட்ட அணிக்கு ஃபிஃபா நிர்வாகத்தின் அங்கீகாரம் இன்னும் கிடைக்கவில்லை.
இந்திய பாகிஸ்தான் விளையாட்டின் போது பாகிஸ்தான் அணி வெற்றியடைந்ததும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து பாகிஸ்தானை கொண்டாடிய மாணவர்களை இந்தியாவின் உத்தரப்பிரதேஷ் மாநில பல்கலைக்கழகம் இடைநிறுத்தி வைத்திருக்கிறது. பல்கலைக்கழகத்தில் படித்து வரும் இதர மாணவர்கள் மத்தியில் இந்த காஷ்மீர் மாணவர்கள் கடும் ஆத்திரத்தை உருவாக்கினார்கள் என்று பல்கலைக்கழக துணைவேந்தர் சுவாமி விவேகானந்த் சுபார்த்தி எமது பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அறிக்கையில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்தியாவில் 16வது மக்களவைக்கான நாடாளுமன்ற பொதுத் தேர்தல்களுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
எதிர்வரும் இந்திய நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மற்றும் வாக்கு எண்ணிக்கை நாட்களை இன்று புதுதில்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் வி எஸ் சம்பத் அறிவித்துள்ளார்.
தி ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் போல் ஷால் பி ஆன் 7th April 2014. The last one being 9th poll day shall be on 12th May.
இந்தியாவெங்கும் ஏப்ரல் 7 துவங்கி மே மாதம் வரை 9 கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் வி எஸ் சம்பத் அறிவித்துள்ளார். வெவ்வேறு மாநிலங்களில் ஏப்ரல் 7, 9, 10, 12, 17, 24, 30 மற்றும் மே மாதம் 7 மற்றும் 12 தேதிகளில் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை இந்தியாவெங்கும் மே மாதம் 16 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் ஏப்ரல் 24 தேதி ஒரே நாள் வாக்குப்பதிவு நடைபெறும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் வேட்பாளர்கள் மற்றும் கட்சிகளுக்கான நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வருகின்றன என்று தலைமை தேர்தல் ஆணையர் பி எஸ் சம்பத் அறிவித்துள்ளார். இந்த தேர்தலில் சுமார் 81.4 கோடி வாக்காளர்கள் வாக்களிப்பார்கள். கடந்த தேர்தலின் போது இருந்த வாக்காளர்கள் எண்ணிக்கையை விட சுமார் 10 கோடி புதிய வாக்காளர்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். நாடு முழுவதும் சுமார் 9.3 லட்சம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இத்தேர்தலில் வழக்கம் போல மின்னணு வாக்கு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும். வாக்காளர்களாக போட்டியிடும் யாருக்கும் வாக்களிக்க விருப்பம் இல்லை என்றால் அதற்குரிய நோட்டா விருப்பத் தேர்வு பொத்தானும் இயந்திரத்தில் உள்ளது. வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் இருக்கிறதா என்பதை சரிபார்த்துக் கொள்ளவும், பெயர்கள் இல்லையென்றால் சேர்த்துக் கொள்ளவும், தங்கள் விவரங்களை மாற்றிக்கொள்ளவும் அனுமதிக்கும் வண்ணம் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் மார்ச் 9 சிறப்பு முகாம்கள் செயல்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. மேலும் வாக்காளர்களுக்கு வாக்குச்சாவடியின் முகவரியும் அதன் விவரங்களுடன் சேர்த்து அவர்கள் புகைப்படம் ஒட்டப்பட்ட வாக்காளர் அட்டைகள் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு 3-7 நாட்களுக்கு முன்னதாக அவர்களின் வீடுகளுக்கே சென்று வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.
டெல்லியிலிருந்து சங்கீதா. இதற்கிடையே அதிமுக கூட்டணியில் இடம்பெற காத்திருந்த இடதுசாரி கட்சிகள் இன்னும் தங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படாத நிலை நீடிக்கிறது. தற்போதைய நிலை குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில பொதுச் செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொகுதி உடன்பாடு குறித்து பல சுற்று பேச்சுவார்த்தை நடத்தணும். பட் அதில் ஒன்றும் முன்னேற்றம் ஏற்படாது. இது குறித்து கட்சியினுடைய எங்கள் கட்சியினுடைய மாநில குழு கூட்டம் இரண்டாம் மாநில குழு கூட்டம் விவாதித்தது, அது பரிசீலிச்சிருக்கிறோம். நாளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரோடு சந்தித்து பேசி பிறகு இது குறித்து ஏதாவது முடிவு செய்யலாம்னு இருக்கிறோம்.
அந்த அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா 40 தொகுதிக்கும் தனது கட்சியின் வேட்பாளர்களை அறிவித்த பொழுது இதே கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டது. அப்பொழுது அந்த இடதுசாரிகளிடம் தொகுதி பங்கீடு ஏற்பட்ட பிறகு அந்த தொகுதி பங்கீடு ஏற்பட்ட இடங்களில் அதிமுக வேட்பாளர்கள் விலக்கிக் கொள்ளப்படுவார்கள் என்று அவர் கூறியிருந்தார். இந்த இடைப்பட்ட காலத்தில் அது குறித்து அவருடன் நீங்கள் பேச முடியவில்லையா, அது அல்லது அவரிடமிருந்து அவருடைய அரசியல் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏதாவது தெரிகிறதா?
இல்லைண்ணா, அது பற்றி இப்போ நான் ஒன்றும் சொல்ல முடியாது. இப்படி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இல்லை. அதுவேதான் இது குறித்து இந்த மாநிலக்கு விவாதிச்சிருக்கு. நாளைக்கு சிபிஎம் சேர்ந்து என்ன செய்யறதுன்னு சேர்ந்து கலந்து பேசி முடிவெடுக்கலான்னு இருக்கிறோம்.
இது குறித்து அந்த அதிமுகவுடன் இந்த தொகுதி பங்கீடு விஷயத்திலே இந்த 1-2 நாட்களுக்குள் ஏதாவது மாற்றம் ஏற்படும், கூட்டணி தொடரும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா?
அது சம்பந்தமா இப்போ நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சிபிஎம் சேர்ந்து பேசுறது பாடு என்ன நிலைமை என்னன்றது உங்களுக்கு நான் சொல்றேன்.
இதற்கிடையே ஊடகங்களிலே ஏதோ நீங்கள் வந்து திமுகவிடமிருந்தும் கூட்டணிக்கான ஒரு நகர்வுகள் இருக்கின்றன,
அது மாதிரி ஒன்றும் இப்போ இதுவரை நாங்கள் ஒன்றும் முடிவு எடுக்கல, ஒன்றும் அறிவிக்கலை. விவாதிச்சிருக்கிறோம், நாளைக்கு தான் விவாதிச்சு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறோம்.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலர் ஜி ராமகிருஷ்ணன். இதனிடையே திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் குறித்த இன்றைய நிலவரத்தை தருகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
திமுக தலைமையிலான அரசியல் கட்சிகளின் கூட்டணிக்கு ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என பெயரிடப்படுவதாக திமுக கட்சியின் தலைவர் கருணாநிதி இன்று புதன்கிழமை சென்னையில் அறிவித்தார். இன்று சென்னையில் நடைபெற்ற திமுக தலைமையிலான கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணிக்கு பெயரிடுவது குறித்து விவாதிக்கப்பட்டது. அப்போது மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட திமுக தலைவர் கருணாநிதி அந்த தலைமையிலான கூட்டணி இனி ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என அழைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தொகுதி பங்கீடு உறுதி செய்து கொண்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் அதன் தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் மொஹிதீன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அதன் தலைவர் தொல் திருமாவளவன், மனிதநேய மக்கள் கச்சியின் சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் ஹெச் எம் ஜவஹருல்லா, புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் அதன் தலைவர் கே கிருஷ்ணசாமி உள்ளிட்ட தலைவர்களும் பங்கேற்றனர். தேர்தல் வியூகம் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்ட இக்கூட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. அப்போது மேலும் பேசிய திமுக தலைவர் கருணாநிதி, சில கூட்டணி கட்சிகள் அதன் தலைமை மற்ற கட்சிகளின் கோரிக்கையை ஏற்பதும் இல்லை, அவர்களுக்கு சரியான மதிப்பையும் அங்கீகாரத்தையும் வழங்குவது இல்லை என்று குற்றம் சாட்டினார். ஆனால் திமுக கட்சி என்றும் கூட்டணி கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருவதாக தெரிவித்த அவர், தேர்தலுக்கான சந்தர்ப்பவாத கூட்டணியை ஒருபோதும் இக்கட்சி ஏற்காது எனவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், மக்களின் நலனுக்காக உழைக்கும் திமுக கட்சி தற்போது அமைத்துள்ள ஜனநாயக முற்போக்கு கூட்டணி மூலம் ஒருங்கிணைந்து தேர்தலுக்காக மட்டும் இல்லாமல் பின்னரும் நாட்டு மக்களின் நலனுக்காக உழைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். நடந்து முடிந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற மனிதநேய மக்கள் கட்சியின் மூத்த தலைவர் ஹெச் எம் ஜவஹருல்லா இதுகுறித்து பிபிசியிடம் பேசிய போது, கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒரே வியூகத்துடன் செயலாற்ற முடிவு எட்டப்பட்டதாக தெரிவித்தார்.
சில கட்சி தலைவர்கள் நம்முடைய கூட்டணிக்கு வழக்கம் போல நாம் ஒரு பெயர் சூட வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். அந்த அடிப்படையிலே தான் கூட்டத்தினுடைய இறுதியிலே முதலாவதாக இந்த கூட்டணிக்கு ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என்று பெயர் சூட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். எங்களுடைய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி ஒரு பரந்துவிட்ட விரிந்த கூட்டணி, பலதரப்பட்ட மக்களை பிரதிபலிக்கக்கூடிய கட்சிகள் இந்த கூட்டணியில் சேர்ந்திருக்கின்றது. மனிதநேய மக்கள் கட்சி இந்த மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட இருக்கின்றது
என்றார் ஹெச் எம் ஜவஹருல்லா. இக்கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வரும் சூழலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு நேற்று ஒரு தொகுதி என உறுதி செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அக்கட்சி வேலூர் தொகுதியில் போட்டியிடுவார்கள் என்ற அறிவிப்பு இன்று வெளியாகியுள்ளது. இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையில் நேற்று எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இதன் தொடர்ச்சியாக இன்றும் முடிவு பெறாத இந்த பேச்சுவார்த்தை நாளையும் தொடரும் என அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிபிசியிடம் கூறினார்.
விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் போட்டியிடும் தொகுதியின் பட்டியலை அறிவித்திருக்கிறோம். அது தொடர்பாக இரண்டு நாள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். இன்னும் முடிவு வரவில்லை. நாளை மீண்டும் கூட்டணியின் தலைவர் கலைஞர் அவர்களோடு பேசுகிறோம். பேசிய பின் முடிவு எடுக்கப்படும்
என்றார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன். இந்நிலையில் பெரும்பாலான கூட்டணி கட்சிகளுடன் நாளை பேச்சுவார்த்தை முடிவு பெறும் என திமுக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன.
செய்தியை வழங்கியவர் ஜெயக்குமார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை தொடர்பான செய்திகள். இலங்கை போரின் இறுதி கட்டங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் பாரிய மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக தற்பொழுது நடந்து வரும் ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இது தொடர்பாக அமெரிக்கா சமர்ப்பித்த தீர்மான முன்வரைவு குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஏமாற்றம் வெளியிட்டிருக்கிறது. இது குறித்த தகவல்களை தருகிறார் ஜெயபிரகாஷ்.
ஐநா மனிதுரிமைகள் பேரவையில் அமெரிக்காவின் முன்னெடுப்பில் இலங்கை தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற பிரேரணையின் முன்வரைவு கடந்த கால யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கும் நோக்குடன் கொண்டுவரப்படவில்லை என்று இலங்கையில் அதிகார பரவலாக்களை வலியுறுத்தி வருகின்ற சிறுபான்மை சமூகங்களின் தலைவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். போர்க்கால குற்றங்கள் பற்றி விசாரிப்பதற்கு சர்வதேச விசாரணை கோரப்படும் என்று சர்வதேச சமூகம் முன்னெடுத்து வந்த பிரச்சாரங்கள் பொய்த்து போயிருப்பதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கொழும்பில் இன்று நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார்.
இலங்கை ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி போகின்றது. இலங்கையில் நீதித்துறை என்பது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகின்றது. இவையெல்லாம் மாற்றப்பட்டு அது ஒரு ஜனநாயக பாதைக்கு போக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த தீர்மானம் வருகின்றதே தவிர, இந்த தீர்மானம் என்பது பாதிக்கப்பட்ட மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கோ அவர்களுக்கு ஒரு நீதியை வழங்குவதற்கான தீர்மானம் அல்ல என்பது முதலாவது விடயம். ஆகவே இங்கே அரசாங்கம் எதிர்பார்த்ததைப் போல ஒரு சர்வதேச விசாரணை என்ற பதமே இங்கு வரவில்லை.
இலங்கையில் ஆட்சி மாற்றத்தை மட்டுமே சர்வதேச சமூகம் விரும்புகிறதே ஒழிய பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கமே அதற்கு இல்லை என்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறினார்.
சர்வதேச சமூகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் வெறுமனே ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகின்றார்கள். இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு சர்வதேச ரீதியான விசாரணையை கொண்டு வரும் பட்சத்தில் அது சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கி அது இலங்கை அரசாங்கத்திற்கு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக போகும் என்பதால் தென்பகுதியில் ஒரு ஜனநாயக பூர்வமான சூழல் வர வேண்டும், அதனூடாக ஒரு மாற்று அரசாங்கம் வர வேண்டும் என்ற சிந்தனையும் கூட இந்த தீர்மானத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறதாக நாங்கள் கருதுகிறோம்.
இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன்,
ஒட்டுமொத்தமான முறையில் தமிழ் மக்களை ஏமாற்றிவிட்டு தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கான வழிமுறைகளை முன்னெடுத்துக் கொண்டு இலங்கை அரசாங்கத்துக்கு சாதகமான முறையிலே தான் தீர்மான வாசகங்கள் இப்பொழுது அமெரிக்காவால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வளவுதான் அதிரடியாக கொண்டுவரப்படும் என்று சொல்லியிருந்தாலும் கூட அந்த அதிரடியை காணவில்லை.
இதற்கிடையே ஐநா மனிதுரிமைகள் பேரவையின் 25வது அமர்வில் இன்று புதன்கிழமை உரையாற்றிய இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் ஜிஎல் பீரிஸ், இலங்கை தொடர்பில் சர்வதேச விசாரணை தேவை என்று கடந்த மாதம் கூறிய மனிதுரிமைகள் உயர் ஆணையர் நவிப்பிள்ளையின் அறிக்கையை கடிந்து பேசினார். இலங்கையில் கடந்த 12 மாதங்களில் நல்லிணக்க முயற்சிகள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை கண்டிருப்பதாகவும் காணாமல் போனவர்கள் பற்றி ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரித்து வருவதாகவும் ஜிஎல் பீரிஸ் இங்கு தெரிவித்தார். கடந்த 30 ஆண்டுகால போர்க்கால இழப்புகள் பற்றி கணக்கெடுப்பு நடந்து வருவதாகவும் அதன் அறிக்கை விரைவில் வெளியாகும் என்றும், 20 ஆண்டுகளுக்கு முன்னர் விடுதலை புலிகளால் வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட சுமார் 75,000 முஸ்லிம்களை மீள குடியமர்த்தும் வேலைகள் நடந்து வருவதாகவும் வெளியுறவு அமைச்சர் இங்கு தெரிவித்தார். முன்னாள் போர் பிரதேசங்களிலிருந்து இராணுவம் படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாகவும், மக்களின் சிவில் வாழ்க்கையில் இராணுவத்தின் தலையீடுகள் எதுவும் இல்லை என்றும் இலங்கை அமைச்சர் ஐநாவில் தெரிவித்தார். இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்காக நாடாளுமன்ற தெரிவுக்குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும், அதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பே பங்கெடுக்க மறுத்து வருவதாகவும் கூறிய ஜிஎல் பீரிஸ், வடக்கு பிரதேசங்களில் இன விகிதாசாரத்தை சிதைக்கும் முயற்சிகள் நடப்பதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளையும் மறுத்து பேசினார். இப்படி எல்லாவற்றையும் நிறைவேற்றியும் இலங்கையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று கூறி சர்வதேச விசாரணை கோருவதை இலங்கை நிராகரிப்பதாக அவர் இங்கு தெரிவித்தார்.
We wish to state that the High Commissioner's report has exceeded its mandate by making reference to and recommendations on numerous issues extraneous to the resolution.
ஐநா மனிதுரிமைகள் ஆணையரின் அண்மைய அறிக்கை அவருக்கு இருக்கின்ற ஆணை அதிகாரங்களுக்கு அப்பால் சென்றிருக்கிறது. இந்த அறிக்கையில் உள்ள பல பரிந்துரைகள் ஐநா தீர்மானங்களுக்கு பொருந்தாதவை, ஒருதலைப்பட்சமானதும், அனாவசியமாக அடுத்தவர் விவகாரத்தில் மூக்கை நுழைப்பதும், அரசியல் நோக்கம் கொண்டதுமான பரிந்துரைகள் தான் அவை. சர்வதேச விசாரணை பொறிமுறை ஒன்றை கூறியுள்ளதன் மூலம் அவரது பரிந்துரைகள் எல்எல்ஆர்சி வரையறையை மீறியிருக்கின்றன என்று கூறிய இலங்கையின் வெளியுறவு அமைச்சர், ஐநா மனிதுரிமைகள் உயர் ஆணையரின் அந்த அறிக்கையை வரவேற்ற ஐநா தலைமைப்பிடத்தின் கருத்துக்களையும் விமர்சித்தார். இலங்கையில் அடிப்படையான நல்லிணக்கம் மற்றும் மனிதுரிமை விவகாரங்களில் முன்னேற்றம் இல்லை என்ற காரணத்தினால் இலங்கை தொடர்பில் சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கடந்த ஆண்டு இலங்கை சென்று திரும்பிய ஐநா மனிதுரிமைகள் ஆணையர் நவிப்பிள்ளை அண்மையில் கோரிக்கை விடுத்திருந்தார்.
செய்தியை வழங்கியவர் ஜெயபிரகாஷ். இலங்கையின் மன்னார் மாவட்டத்தில் மனித புதைகுழிகள் காணப்பட்ட இடம் என்று கருதப்பட்ட இடத்தை தோண்டும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக வரும் செய்திகள் குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
மன்னார் புதைகுழிகள் காணப்பட்ட இடம் இடத்தை தூண்டும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக வரும் செய்திகள் குறித்து செய்தி குறிப்பை வழங்குபவர் வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கையின் வடக்கே மன்னார் மாவட்டத்தில் உள்ள பாடல் பெற்ற திருத்தலமாகிய திருக்கேதீஸ்வரம் ஆலயத்திற்கு அருகில் மாந்தை வீதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியை தோண்டும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும், ஆயினும் இந்த புதைகுழி தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறுவதாகவும் காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள் பிபிசியிடம் தெரிவித்திருக்கின்றார். குடிநீர் விநியோகத்திற்கான குழாய்களை பதிப்பதற்காக நிலத்தை தோண்டிய போது வெளிப்பட்ட மனித எலும்புகள் உள்ளிட்ட எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய கடந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் 32 நாட்கள் இந்த புதைகுழி தோண்டப்பட்டிருக்கின்றது. 33வது நாளாகிய இன்று மன்னார் மாவட்ட நீதவான் ஆனந்தி கனகரட்னம் அவர்களின் தலைமையில் புதைபொருள் ஆராய்ச்சி திணைக்கள அதிகாரிகள், இரகசிய போலீசார், குற்றவியல் போலீஸ் பிரிவினர், சட்ட வைத்திய அதிகாரிகள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்று ஆராய்வதற்காக கூடிய போதே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை பேச்சாளர் கூறியிருக்கின்றார்.
அத தின புறா வித்யாங்க மகேத்தாச்சாரிய போலீஸ் ராஸ் போலீஸ் அபராத பரீட்சை டிபார்ட்மெண்ட்
புதைகுழி தோண்டுவதை தற்காலிகமாக நிறுத்துவது என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. என்றாலும் இந்த புதைகுழியை பாதுகாப்பதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இந்த பகுதியில் மக்கள் குடியிருப்புகள் இருந்தனவா, கட்டிடங்கள் இருந்திருக்கின்றனவா, எல்டிடியினருடைய முகாம்கள் இருந்தனவா என்று பொதுமக்களிடம் போலீஸ் குற்றவியல் திணைக்களத்தினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த புதைகுழியில் 84 பேருடைய மனித எலும்பு கூடுகள் இதுவரையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் இறந்தவர்கள் எப்படி இறந்தார்கள் என்பதை கண்டறிவதற்காக புராதான மனித எச்சங்களை பரிசோதனை செய்யும் வைத்திய ஆய்வுகள் நடத்தப்படுகின்றன. இது தொடர்பான புலன் விசாரணைகளும் தொடர்ந்து நடைபெறுகின்றன. அதே நேரம் இந்த புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்கள் முறையற்ற வகையில் புதைக்கப்பட்டிருந்தார்கள் என்று வைத்திய பரிசோதனையில் தெரிய வந்தாலும் புதைபொருள் ஆராய்ச்சி திணைக்களத்தினர் இந்த பகுதியில் பொதுமக்கள் இறந்தவர்களை புதைப்பதற்கான சேமக்காலம் இருந்திருக்கவில்லை என்று தெரிவித்தாலும் இது தொடர்பில் தீவிரமாக மேல் விசாரணைகள் நடத்தப்படும், நீதிமன்றமே அதனை தீர்மானிக்கும் என்றார் காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள். அதே நேரம் காவல்துறை பேச்சாளர் குறிப்பிட்ட நீதவானின் தலைமையிலான கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர்களில் ஒருவராகிய அனுராதபுரம் சட்ட வைத்திய நிபுணர் டாக்டர் தனஞ்சய வைத்தியரத்ன அவர்களிடம் விவரம் கேட்டபோது இந்த குழியில் சந்தேகத்திற்குரிய பகுதி அடிமட்ட முறையில் தோண்டப்பட்டுவிட்டது, அடுத்த கட்டமாக மீட்கப்பட்டுள்ள மனித எச்சங்களை ஆய்வு செய்ய வேண்டியிருக்கின்றது என குறிப்பிட்டார். இந்த புதைகுழியை நாங்கள் அடிமட்ட முறையில் தோண்டி இருக்கின்றோம். படைகளாக இருந்தவற்றை நாங்கள் தோண்டி முடித்திருக்கின்றோம். இதற்கு கீழ் தோண்ட வேண்டிய அவசியம் இப்போது இல்லை. இருப்பினும் 3 தனித்தனியான எலும்புக்கூடுகள் இறந்தவர்களை புதைக்கும் பாணியில் நேர்த்தியாக தனித்தனியாக புதைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அவைகள் இந்த மனித புதைகுழியுடன் சம்பந்தப்பட்டவை அல்ல. அவற்றை நாங்கள் எடுக்கவோ எதுவும் செய்யவோ இல்லை. ஏனென்றால் இப்போதைய நிலையில் அதற்கான அவசியம் இல்லை. இருப்பினும் அவற்றை பரிசோதனை செய்வதற்கு உகந்த வகையில் ஆய்வுக்கு உரிய முறையில் அடையாளப்படுத்தி வைத்திருக்கின்றோம். சந்தேகத்திற்குரிய அந்த குழியிலிருந்து எடுக்கப்பட்டிருப்பவற்றை ஆய்வுக்கூடத்தில் வைத்து ஆணா பெண்ணா, இறந்தவர்களின் வயதென்ன, மரணம் எப்படி நேர்ந்தது என்பது பற்றியெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கின்றது. எனவே அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்னென்ன செய்ய வேண்டும், ஆய்வுக்காக இவற்றை எந்த நாட்டுக்கு அனுப்புவது, அதற்கு என்ன தேவை, அந்த செலவுக்குரிய நிதியை எவ்வாறு பெறுவது, என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும், இதில் போலீசாருக்கு உள்ள பங்கு என்ன, நீதிமன்றத்தின் பங்கு என்ன, வைத்திய பரிசோதனைக்குரிய ஆய்வுக்கூடத்தை எப்படி தெரிவு செய்வது, அதில் சுகாதார திணைக்களத்திற்குரிய பொறுப்பு என்ன என்பது பற்றியெல்லாம் நாங்கள் இன்றைய கூட்டத்தில் ஆராய்ந்திருக்கின்றோம் என்றார் அனுராதபுரம் சட்ட வைத்திய நிபுணர் டாக்டர் தனஞ்சய வைத்தியரத்னா அவர்கள். இதற்கிடையில் இந்த மனித புதைகுழியை தோண்டும் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி குழியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள மனித எச்சங்களை எந்த நாட்டுக்கு அனுப்புவது, அவற்றை எவ்வாறு பரிசோதனை செய்வது என்பது பற்றிய அறிக்கையை வரும் மே மாதம் 9ஆம் தேதி மன்னார் மாவட்ட நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கும் அதிகாரிகளுக்கும் நீதவான் ஆனந்தி கனகரட்னம் அவர்கள் இன்று உத்தரவிட்டிருக்கின்றார்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம். இலங்கையில் யுத்த காலத்தில் காணாமல் போனவர்களுக்கு இறப்பு சான்றிதழ்கள் கொடுப்பதற்கு பதிலாக சர்டிஃபிகேட் ஆஃப் ஆப்சன்ஸ், அதாவது காணாமல் போயுள்ளவரை குறிப்பதற்கான தனியான ஆவணத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. வடக்கு கிழக்கில் காணாமல் போனவர்களை பற்றிய விசாரணைகளை மேற்கொண்டு வரும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பரணகம இந்த யோசனையை முதலில் அரசிடம் தெரிவித்திருந்தார். அவரிடமே விவரம் கேட்டார் ஜெயபிரகாஷ்.
சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் ஐநா அபிவிருத்தி செயற்திட்டமான UNDP-யின் அதிகாரிகள் எமது ஆணைக்குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். சில நாடுகளில் யுத்தத்தின் முடிவில் காணாமல் போனவர்களுக்காக மரணச் சான்றிதழ் வழங்கிய போது அவர்களின் உறவினர்கள் உளவியல் ரீதியான பாதிப்புகளுக்கு உள்ளாவதாக அவர்கள் எங்களிடம் சுட்டிக்காட்டினார்கள். காணாமல் போனவர்கள் உயிருடனேயே இருப்பதாகவே அவர்களின் உறவினர்கள் எப்போதும் நம்பிக்கொண்டிருப்பார்கள். அந்த நம்பிக்கையை தகர்க்கும் விதமாக மரணச் சான்றிதழ் கொடுப்பது என்பது அவர்களை உளவியல் ரீதியில் மேலும் பாதிக்கும் என்று அந்த பேச்சுவார்த்தையின் போது எங்களிடம் சொல்லப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தை பற்றி உயர் அரசு அதிகாரிகளுக்கு நான் தெரியப்படுத்தினேன். அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டு மரணச் சான்றிதழுக்கு பதிலாக சர்டிஃபிகேட் ஆஃப் அப்சன்ஸ், அதாவது காணாமல் போய் கண்டுபிடிக்கப்படாதுள்ளவர்கள் என்ற சான்றிதழ் வழங்குவதற்கான சட்ட திருத்தங்களை மேற்கொண்டு வருகின்றனர் என்றார். காணாமல் போனவர்கள் தொடர்பாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் விசாரணை நடத்தி வரும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் முன்னாள் நீதிபதி மேக்ஸ்வெல் பரணகம.
நீங்கள் வழங்குகின்ற இந்த சான்றிதழுக்கு என்ன வகையான சட்ட ரீதியான அந்தஸ்து கிடைக்கும் என்று அவரிடம் கேட்டேன். முன்னர் இறப்பு சான்றிதழை வைத்துக் கொண்டு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதே தேவைகளை இந்த சான்றிதழை வைத்துக் கொண்டும் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அதாவது சொத்து விவகாரங்கள், நிதி கொடுக்கல் வாங்கல்கள் போன்ற விடயங்களில் இந்த சான்றிதழ் ஏற்புடையதாக அமையும். அதே நேரம் காணாமல் போயிருந்தவர் திடீரென்று திரும்பி வந்தால் இந்த சான்றிதழ் வலுவிழந்து போகக்கூடிய சட்ட ஏற்பாடுகளும் கொண்டுவரப்படும் என்றார் முன்னாள் நீதிபதி மேக்ஸ்வெல் பரணகம. இலங்கையின் மனிதுரிமைகள் விவகாரம் ஜெனீவா மனிதுரிமைகள் கவுன்சிலுக்கு வருகிறது. இந்த சூழ்நிலையில் சர்வதேச அழுத்தத்தை தவிர்ப்பதற்காகவே அரசு இப்படியான கண் துடைப்பு வேலைகளை செய்வதாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளனவே என்று அவரிடம் கேட்டபோது, பல்வேறு சர்வதேச அமைப்புகள் எமது ஆணைக்குழுவுடன் இந்த சான்றிதழை வழங்குவது பற்றி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றன. இதில் ஜெனீவா விவகாரத்துக்கு எந்தவிதமான சம்பந்தமும் கிடையாது என்றார் காணாமல் போனவர்கள் தொடர்பாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் விசாரணை நடத்தி வரும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பரணகம. இதேவேளை காணாமல் போனவர்களின் உறவினர்களுக்கு ஜனாதிபதி ஆணைக்குழு பலவந்தமாக மரணச்சான்றிதழ் வழங்குவதாக வெளியான குற்றச்சாட்டுகளையும் மேக்ஸ்வெல் பரணகம ஏற்கனவே மறுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இதேவேளை காணாமல் போனவர்களுக்கு தனியான ஆவணம் ஒன்றை வழங்கும் அரசாங்கத்தின் திட்டம் சர்வதேச அழுத்தத்தை தவிர்ப்பதற்கான கண்துடைப்பு நாடகம் என்று காணாமல் போனவர்களின் உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். காணாமல் போனவர்களை தேடி அறியும் குழுவின் செயலாளர் சுந்தரம் மகேந்திரன் அவர்களிடம் பேசினார் ஜெயபிரகாஷ்.
காணாமல் போனவர் தொடர்பாக ஜனாதிபதி ஆணைக்குழுவின் ஊடாக விசாரணை மேற்கொண்டு அவர்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதியால் உறுதியளிக்கப்பட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி அந்த விசாரணையை அவர்கள் மேற்கொண்டு வந்தார்கள். அந்த விசாரணையின் ஊடாக பலவந்தமாக மரண அத்தாட்சி பத்திரங்கள் வழங்கும் ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட பொழுது அதற்கு எதிராக அனைத்து சிவில் அமைப்புகளும் மக்களை தெளிவுபடுத்தி இவ்வாறான ஒரு மரணச்சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்ற ஒரு தெளிவுபடுத்தலின் ஊடாக மக்களும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தங்களுடைய உறவுகள் உயிருடன் இருப்பதாக இன்னும் அவர்கள் விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் இருக்கின்றார்கள். ஜெனீவாவில் அரசாங்கத்துக்கு எதிராக கொண்டு வரப்படுகின்ற இந்த அறிக்கை தொடர்பாக அரசாங்கம் இதிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்வதற்கான ஒரு நடவடிக்கையாக நாம் இதை பார்க்கின்றோம். காணாமல் போனோர் தொடர்பில் மரணச்சான்றிதழின் ஊடாக அதை நிறைவு கொண்டு வர முயற்சித்த போதும் அது நிறைவேறாத பட்சத்திலே இவ்வாறான ஒரு நடவடிக்கை மேற்கொண்டு சர்வதேச சமூகத்திற்கு ஒரு கண் துடைப்பான ஒரு செயல்பாடை காட்டி சர்வதேச அழுத்தத்திலிருந்து மீள்வதற்கான ஒரு நடவடிக்கையாகவே நாம் இதை காண்கின்றோம்.
ஒருவர் காணாமல் போய்விட்டார், அவருக்கு மரணச்சான்றிதழும் கொடுக்க கூடாது, அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் எந்த வகையான ஒரு ஆவணத்தை எதிர்பார்க்கிறீர்கள் அரசாங்கத்திடமிருந்து?
இந்த அரசாங்கத்தின் ஊடாக விசாரணை செய்யும் எந்த ஒரு விசாரணையிலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இழந்த நிலையிலே இருக்கின்றோம். இறுதியாக நாங்கள் ஓரளவுக்கு நம்பிக்கை வைத்திருந்தது இந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணை ஊடாக இருந்து கூட ரகசியமாக அழைத்துச் சென்று போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று இவ்வாறான பலவந்தமாக மரணச்சான்றுகளை கொடுப்பதன் ஊடாக அதில் இருக்கின்ற நம்பிக்கையும் இப்ப நாங்கள் இழந்திருக்கின்றோம். எனவே சர்வதேச மனித உரிமை பேரவையின் தலையீட்டின் ஊடாக விசாரணை நடத்தி இதற்கான ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தால் அதற்கு பின்பு அதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சிலர் தாய்மார்கள் அண்மையில் ஜனாதிபதி ஆணைக்குழுக்கு விசாரணைக்கும் பொழுது தன்னுடைய மகனை இந்த இராணுவ முகாமில் இந்த அதிகாரியிடம் நான் ஒப்படைத்தேன், அவரை இன்றும் என்னால் அடையாளம் காட்ட முடியும் என்று கூறுகிறார்கள். ஆகவே குற்றவாளிகளை விசாரணை செய்து அதற்குரிய தண்டனைகள் வழங்க வேண்டும் முதலில்.
காணாமல் போனவர்களை தேடி எறியும் குழுவின் செயலாளர் சுந்தரம் மகேந்திரன். செய்தி அரங்கமைத்துடன் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
உக்ரைனில் நிலவும் ராணுவ மற்றும் அரசியல் குழப்பங்களை தணிப்பதற்கான கடுமையான ராஜதந்திர முயற்சிகள் பிரெஞ்சு தலைநகரில் நடந்து வருகின்றன. கட்டார் நாடு தமது உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதாக குற்றம் சாட்டியுள்ள சவுதி அரேபியா, அரபு எமிரேட்டுகள் மற்றும் பஹ்ரைன் ஆகிய மூன்று நாடுகள் தமது தூதர்களை கட்டாரிலிருந்து திருப்பி அழைத்திருக்கின்றன.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியை, கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளை நீங்கள் எமது இணையதளமான bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.